மாவீர மகுடம். கரும்புலி மேஜர் ஆதித்தன்.
வணங்குகிறோ
நிதானித்துக் கொள்வதற்கிடையில் அந்த நிகழ்வு அவர்களை நிலைகுலிய செய்துவிட்டது. கைகளால் தொடுகின்ற தூரத்துக்குள் கடுமையான துப்பாக்கிச் சூடுகளை எதிர்பார்த்ததுதான். என்றாலும் இவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை. ராணுவ முகாம் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த போது முகாமுக்கு அருகே பதுங்கியிருந்த சிங்கள படைதான் தாக்குதலை ஆரம்பித்தது. அந்த தாக்குதல் இமைப்பொழுதில் அவனோடு கூட வந்தவர்களை பிரித்துவிட அவன் தனித்து போனான். எங்கும் கடும் இருட்டு. இருளுக்குள் இருந்து பெரிய உருவம் ஒன்று பாய்ந்து அவனை கட்டிப்பிடித்து, அவனை விட பெரிய உருவம் அது இரண்டு கைகளாலும் அவனை நசுக்கி விடுவது போல் அமைக்க பிடித்தது. மின்னல் வேக தாக்குதல் என்றாலும் நிதானித்துக் கொண்டான். பறிக்க முயற்சித்தான், முடியவில்லை. மூச்சு திணறியது. அவனை பிடித்திருப்பது ராணுவம். அவன் பெருங்குரல் கொண்டு உதவிக்கு ஆட்களை அழைத்தான். சுரில் சுரில். நிலைமை மோசமாவது தெரிந்தது. புயல் வேகத்தில் தனது காலால் அந்த ஆக்கிரமிப்பாளரின் காலை பலமாய் உதைத்தான். அவன் சிறிய தளர்வு. அதை சாதகமாக்கி கைகளின் பிடிக்குள் இருந்து விலகிக் கொண்டான் ஆதித்தன். அவன் வைத்திருந்த ஆயுதம் குறுகிய தூரத்துக்குள் சுட முடியாது. எட்ட நின்று சுடுவதற்கு நேர அவகாசம் இல்லை. எதிரி நிதானிக்க முன் தனது ஆயுதத்தால் ஓங்கி ஒரு அடி போட்டான். எதிரி சற்று நிதானம் இழந்து நின்றான். மீண்டும் முகத்தில் பலமான அடி. கடைசியாய் தனது பல முழுவதையும் கைகளில் திரட்டி கன்னத்தில் போட்டான் ஒரு போல். அதற்கு பின் அந்த ஆமைக்காரன் நிமிர்ந்து நிற்கவே இல்லை. அம்மியே என்று அடி வயிற்றில் அல்லறியபடி நிலத்தில் துப்பென்று சாய்ந்தான். அவனுக்கு முகமெல்லாம் வியர்த்தது. உடல் தப்புமாய் நினைந்து விட்டது. நின்று பார்க்க நேரமில்லை. கத்திய சத்தம் கேட்ட திசைக்கு சிங்கள படைகள் தேடி வரும் சப்பாத்து சத்தங்கள் கேட்டன. கீழே விழுந்துவிட்ட எறிகணையினை எடுத்துக்கொண்டு மறைவான் எடுத்து கூடினான். நேரங்களித்து அந்த இடமெல்லாம் இராணுவ நடமாட்டங்கள் அடங்கி போனது. அவன் தனித்த ஒருவனாக நின்றாலும் தோழர்களின் நினைவு நெஞ்சை கனமாக்கியது. காயப்பட்டு விழுந்து கிடப்பார்களோ, இல்லை வீரச்சு அடைஞ்சிட்டார்களோ என்று தனக்குள் எண்ணியபடி அவன் அந்த இடமெங்கும் தேடத் தொடங்கினான். சுற்றுப்புறமெங்கும் தேடினான். ஒவ்வொரு பற்றை மறைவுகளையும் தேடினான். எங்குமே காணவில்லை. காலை விடிய போகின்றது என்பதால் முகாமிலிருந்து சற்று தள்ளி வந்து நிலையெடுத்தான். விடிந்த பின்புதான் தன் தோழர்களோடு சேர்ந்து கொண்டான். எவருக்குமே எந்தவித இழப்புகளும் இல்லை. காலையில் அவனை கண்டதும் போராளிகள் ஆச்சரியப்பட்டுக் கொண்டார்கள். அவனின் ஆயுதத்தில் சின்ன தசை துண்டு ஒன்று ஒட்டி கொண்டிருந்தது. எவருக்கும் அது புரியவில்லை. புருவங்களை உயர்த்தினார்கள். ஆனால் அவனுக்கு தெரியும். அவன் சிரித்தான். இதுதான் ராத்திரி என்ன உயிரோட பிடிக்க வந்தவென்ற கண்ணம். இதற்கு பின் தான் எல்லாரும் சிரித்தார்கள். அவர்களின் விழி அவனின் வீரத்தை பாராட்டியது. ஆதித்தன் அவனுடைய வீட்டு வாழ்க்கையில் சோகங்களை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்ட பயணம் அது. அவன் தன் வாழ்க்கையை சொல்ல ஆரம்பித்தான். வார்த்தைகளே ஈரமாகும். அவனது உறவின் வட்டம் மிகச்சிறியது. எலும்பும் தோலுமாய் போனாலும் உடலில் இருந்து பிரிய துடிக்கின்ற உயிரை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக இழுத்து வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவனின் அம்மா. தனக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்கி வீட்டிலிருந்து பிரிந்து போன மூத்த அண்ணன் ஒருவன், அதைவிட அவனுக்கு சின்ன அண்ணன் என்ற உறவு. அவ்வளவுதான். சின்னகவையிலே அப்பாவை மரணத்திடம் பறிகொடுத்து விட்டான். எஸ்டேட் வாழ்க்கை, அம்மாவின் இயந்திரமான உழைப்பு, இவையெல்லாம் சின்ன அகவையிலிருந்து அவனுக்கு மனக்காயங்களை ஏற்படுத்திய விடயங்கள். காலையில் பனிப்புகார் கலைய முதல் எழுந்து பள்ளிக்கூடம் போகின்ற பிள்ளைகளுக்காக ரொட்டி சுட்டு வைத்துவிட்டு அழைப்பு விசில் உதாவசரம் அவசரமாக கூடையை தூக்கி கொண்டு தோட்டம் போகின்ற அம்மா. சாயந்தரம்தான் வீடு வருவாள். வீட்டை வருகின்ற நேரம் அட்டை கடித்து காலெல்லாம் ரத்தம் கசைத்து கொண்டிருக்கும். ஆனாலும் அம்மா சொல்லுவாள், நீங்கள் வளர்ந்து பெரியாக்கள், பெரிய மனுஷன்களா, எங்கேயாச்சும் நல்லா இருக்க வேணும். அதுக்குத்தானே அவள் இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவித்து அந்த வாழ்க்கையை சுமந்து கொண்டிருக்கின்றாள். அன்றொரு நாள் காலையில் அழைப்பு விசில் முதல் முறை ஊதி இரண்டாம் முறை ஊதிய பின்பும் அம்மா பாயை விட்டு எழுந்திருக்கவில்லை. அன்று அவளை நோய் பாயிலேயே சிறை வைத்தது. அன்றிலிருந்து அவள் எழுந்து நடமாடக்கூட முடியாதவளாகிவிட்டாள். சின்னண்ணா, டேய் அம்மாவுக்கு வருத்தமடா, மருந்து எடுக்கிறதுண்டா 1000 ரூபா காசு தேவை. சின்ன அகவையிலேயே அம்மாவை மரணத்திடம் பறிகொடுத்து விடாது காப்பாற்றி விட வேண்டும் என்ற துடிப்பு அவனுக்குள் ஊறிக்கொண்டது. அம்மாவை காப்பாற்றுவதென்றால் பணம் தேவை. பணத்துக்கு என்ன செய்வது? 2 பேருக்குமே வழி தெரியவில்லை. அவர்களுக்கு தெரிந்தது ஒரே ஒரு வழிதான், படிப்பை நிறுத்தி எங்கேயாவது வேலையில் சேர்ந்து கொள்வது. அண்ணன் எங்கோ போய் ஒரு வேலையில் சேர்ந்து கொண்டார். இவனையும் எனது உறவுக்காரர் கொழும்பில் ஒரு பலசரக்கு கடையில் சேர்த்து விட்டார். பள்ளி அகவையிலேயே அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கடையிலே வேலை செய்ய தொடங்கினான். முதலில் கடையில் வேலை செய்பவர்களுக்கு தேநீர் சாப்பாடு வேண்டிக் கொடுக்கின்ற வேலை, பின் சரை கட்டுவது, பொருட்களை நிரப்பது, கொழுவின பொதிகள் எடுத்து வருவது, அதற்கு பின் கணக்கெழுவது, வங்கியில் காசோலை வைப்பு செய்வது என்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி வந்தார். கொழும்பில் கடையில் நின்றபோது பதுலையின் வாழ்க்கை சற்று நினையாது இருந்தாலும் விடுமுறையில் அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற நினைவுகள் சூடாக்கும் அவனை. 1983 இனக்கலவரம் நடந்தவளை 2 பிள்ளைகளையும் இழுத்துக்கொண்டு அம்மா ஓடி வந்து ஒளித்திருந்த சின்ன மரவள்ளி தோட்டம் அதுதான். அதற்குள் அம்மா அழுது அழுது அந்த அழுது அழகை காதுகளில் பிசுபிசுத்தது. என்ற உயிர் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கேயாச்சும் மூடி தப்பிருங்கோ. இந்த இடத்துல வச்சுத்தான் அவனின் கண் முன்னால் அப்பாவை அடித்து ரக்கில் எடுத்து கொண்டு போனவர்கள். இப்படி ஒவ்வொரு இடமும் அவனுக்கு இனம் புரியாத கொதிப்பை ஏற்படுத்தியது. ஆனாலும் அவனுக்கு வழிகள் தெரியாது, எதுவும் புரியவில்லை. அதெல்லாம் அவனுக்குள்ளேயே அடங்கி போனது. கடைசியில் மொத்தமாக பொருட்கள் கொள்வளவு நடக்கின்ற நாட்களில் பகலிரவு பாராது வேலை நடக்கும், அல்லது நேரத்துடனேயே கடை கதவு சாத்தப்பட்டுவிடும். அன்று நேரத்தோடு வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்டது. எல்லோரும் கூடியிருந்து வானொலி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. வானொலியில் BBC ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் செய்தி, அந்த ஒலிபரப்பு சேவை ஒலித்துக் கொண்டிருந்தது. வானொலியை யாரும் கேட்பதாக இல்லை. வேலை அசதி தீர்வதற்காக எல்லோரும் சிரித்து கதைத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென அவனின் குரல் அவர்களிடமிருந்து பிரிந்து மௌனமாகிக் கொண்டது. வானொலி நிகழ்ச்சி அவனது செவிகளை ஈர்த்து கொண்டது. தமிழ்ல தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை செய்தியாளர் ஆனந்தி அவர்கள் செவி கண்டது ஒலிபரப்பாகிக் கொண்டது. அந்த தலைவன் உச்சரித்த ஒவ்வொரு வரிகளையும் கேட்டு கேட்டு பிரமித்து போனான் அவன். அன்றுதான் அவனுக்கு தமிழர்களுக்கு என்ற ஒரு தலைவன் இருப்பதும் இப்படி பெரிய அளவில் போராட்டம் நடப்பதும் தெரிய வந்தது. அவனின் நெஞ்சுக்குள் நம்பிக்கை புயல் ஒன்று மையம் கொள்ளத் தொடங்கியது. தலைவரின் பேட்டியை கேட்டதிலிருந்து தனது பயணத்தின் ஒரு விடிவெளியை கண்டுவிட்ட திருப்தி அவனுக்கு. முகம் தெரியாத அந்த தலைவன் மீது அளவு கடந்த நம்பிக்கையும் பாசமும் வைத்தான். மௌனமாய் அவனது மனதுக்குள் எத்தனையோ கோடி ஆண்டின் மழை வெள்ளம் ஒன்று சேர்ந்து கரை புரண்டது. போராட்ட ஆதரவாளர்களை அவன் கண்டுகொள்கின்ற போதெல்லாம் போராட்டம் பற்றியும் போராட்டத்தில் எவ்வாறு இணைந்து கொள்வது பற்றியும் கேட்டு அறிந்து வைக்க தொடங்கினான். 1992 அறிந்த தலைவனை 94 வரை யாருக்கும் தெரியாது நெஞ்சுக்குள் பூட்டி வைத்து நேசித்தான். 94 இயக்கத்தில் இணைந்து கொள்வது என்ற முடிவோடு கொழும்பிலிருந்து புறப்பட தயாரானான். பதிலைக்கு சென்று அம்மாவை பார்த்தான். கொழும்பில் அடிக்கடி பிடிக்கிறான்கள், தெரிஞ்சவை யாழ்ப்பாணம் போயினும் அவையோட போயிருக்க போறேன் என்றான் மகன். தன்னை விட்டு நீண்ட தூரம் போகின்றானே என்ற வியக்கம் அவள் கண்களை பெருக்கெடுக்க வைத்தது. எங்கு என்றாலும் நல்லா இருந்தா சரி. அந்த விடை கொடுப்புக்கு பின் என்றுமே அவன் அம்மாவை பார்த்ததில்லை. அவன் நினைத்து வந்தது போலவே யாழ்ப்பாணம் வந்ததும் இயக்கத்தில் அடைந்து கொண்டான். தலைநகர் படையணியின் அவனை உள்வாங்கிக் கொண்டது. தலைநகர் சென்று அங்கே பல சண்டைகளிலும் பங்கெடுத்தான். பின் வன்னிக்கு வந்து தேசிய குழு நடவடிக்கை எதிர்ச்சமரிலும் களமிறங்கினான். ஆனாலும் அவனது மனம் திருப்திப்படவில்லை. இந்த தேச விடுதலைக்காக அதிகமான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வில் தலைவருக்கு கடிதம் எழுதினான். நான் கரும்புலியாக போவதற்கு அனுமதி தாருங்கள். கடிதம் வரைந்துவிட்டு காத்திருந்தான். பதில் கடிதம் வருவதற்கு முன் வீட்டில் இருந்தும் கடிதம் வந்தது. அம்மா அழுதழுது காகிதத்தை நினைத்திருந்தாள். பக்கத்து ஊர்க்காரங்க மகங்க மகங்க என்று கேட்டு ஒரே தொல்லையா இருக்கு. உன பார்த்து கன நாளா போச்சு, ஒருக்கா வந்துட்டு போ மக. அம்மாவின் கடிதம் வந்த அதே தினம் தலைவரிடமிருந்தும் அவனுக்கு பதில் கடிதம் வந்தது. அன்றைய நாள் அவனுடைய வாழ்க்கையின் சந்திர கிரகணம். அம்மா போராட்டம் அவன் எடுத்துக்கொண்ட முடிவு. அம்மாவின் கடிதத்தை மனதோடு வைத்துவிட்டு அவன் தனது பணிகளை தொடர்ந்தான். கரும்புலி அணியில் இணைந்து கொண்டு இலக்கு கிடைக்கும் வரை காத்திருந்தான். அவன் கரும்புலிகள் அணியில் இணைந்து கொள்வதற்கு முதலே எந்த நிமிடத்திலும் போராட்டத்துக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொள்ள துணிந்தவனாக இருந்தான். அப்படியான ஒரு நாளொன்றில் மாங்குளம் பகுதியிலே தேசிக்குரு ராணுவ நடவடிக்கையை மறுத்து போடப்பட்ட பாதுகாப்பு அரணில் நின்றிருந்தான். அன்று காலை விடிய முன்னமே காடு கண்விழித்துக் கொண்டது. விடுகின்ற ஓசை வெடிச்சத்தமாயிருந்தது. முன்பக்கம் டேங்கிகளின் இறைச்சல், பின்பக்கம் துப்பாக்கிகளின் சடசடப்பு, சுற்றிலுமே வெடிகுண்டின் அதிர்வுகள். எல்லா வழிகளிலும் அடைக்கப்பட்ட ஒரு முற்றுகைக்குள் அவர்கள் முடக்கப்பட்டிருப்பது விடிந்தபின் தான் தெரிந்தது. ஆனால் அது இரவே நடந்துவிட்டது. இப்போது எல்லா மணிகளிலும் வெடி அதிர்வுகள். அவனின் நிலையை நெருங்கி வருவது தெரிந்தது. அவனின் பொறுப்பின் கீழ் இருந்த ஒரு 82 mm மோட்டாரும் 7 போராளிகளும் இறுக்கமான அந்த முற்றுகையை உடைத்து வெளியே வர முடியாது என்று திட்ட தெளிவாக தெரிந்தவினும் அவன் பதற்றமடையவில்லை. இருக்கிற செல் முழுதலையும் அடிப்பான் என்று கூறி நின்ற போராளிகளை திடப்படுத்தி வைத்திருந்தான். இறுதி வரையும் எதிரிக்கு இழப்பு ஏற்படுத்துவதிலே அவன் குறியாக இருந்தான். எதிரிக்கு ஏற்ப தூரவீச்சு மிக வேகமாக குறைந்து கொண்டு போகப் போக அவர்களது முற்றுகை இறுக்குவது தெரிந்தது. பின்புறம் 4 டேங்கிகள் நெருக்கமாக வந்துவிட்டது என்பதை அவனின் ஓசைகளிலிருந்து பிரித்து அறியக்கூடியதாக இருந்தது. வைத்திருந்த எரிகணைகள் எல்லாம் அடித்து முடிக்கின்ற நிலை வந்தபோது 2 எரிகணைகளை எடுத்து வை, ஆமிக்கு அரங்கிட்ட வந்தா வெடிக்க வச்சுட்டு மோட்டாரையும் எங்களையும் அழிப்போம், எந்தவித கலக்கமும் இல்லாத கூறிவிட்டு பின்வாங்குவதற்காக மரத்திலே கட்டியிருந்த கோசை ஏறி அவிழ்த்தான். ஆயுதங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பின்வாங்கக்கூடிய மாதிரி இருங்கோ என்று கூறிவிட்டு வெளியில் நிலைமையை கவனித்தான். ராணுவம் மிகவும் நெருக்கமாக வந்துவிட்டது. ஒவ்வொரு ராணுவத்தினரும் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. ராணுவத்தின் செறிவு எங்கு குறைவாக உள்ளதோ அந்த பகுதியை கவனித்து அந்த பகுதி ஊடாக இருந்த துப்பாக்கிகளை வைத்து தாக்குதலை நடத்தி பின்வாங்கினான். அவனோடு நின்றவர்களுக்கோ அல்லது ஆயுதத்துக்கோ சேதமில்லை என்றாலும் பெரும் சிரமத்தின் பின்தான் தற்காலிக நிலையை வந்தடைந்தார்கள். அதற்கு பின்தான் அவன் கரும்புலியாய் இணைந்து அவனுக்கு முதலில் கிடைத்த இலக்கு வரலாற்று பகுதியில் இருந்தது. அந்த இலக்கை அளிக்க பயிற்சி எடுத்து ஓய்வாக தேநீரோ உலருணவோ உண்ணுகின்ற வேலை இப்படித்தான் சொல்வான். நான் காயப்பட்டாலும் நினைவு இழக்கிற வர தவண்டு தவண்டென்றாலும் இந்த பணியை நிறைவேற்றுவன். அந்த தாக்குதலுக்கு அவன் பீக்கே எந்திர துப்பாக்கியை தான் கொண்டு போக இருந்தான். இதுதான் அன்னை எதிர்பார்க்கிறத செய்து முடிக்க போறது என்று அன்பாக தூசி துடைத்து மூடி வைப்பான் தனது ஆயுதத்தை. ஆனால் அந்த இலக்கு திட்டத்தின்படி தாக்க வேண்டிய தேவை இல்லாமையினால் அவன் வேறு திட்டமாக அதே பிரதேசத்துக்குள் அனுப்பப்பட்டான். அதை நிறைவேற்ற வந்தவனுக்கு யாழ் மாவட்டத்துக்குள் ஒரு இலக்கு வந்தது. அதை அழிக்கச் சென்ற வழிதான் ராணுவத்திடம் பிடிபட நேர்ந்தது. கையால் அடித்துவிட்டு தப்பி வந்திருந்தான். என்றாலும் அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் அனைத்தையுமே செய்து முடித்திருந்தான். அண்ணன் நிறைய எதிர்பார்க்கிறார், அண்ணன் இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேணும் என்றுதான் எப்போதும் அவன் உடல்கள் உச்சரிக்கும். ஆனையிரவுக்குள் தாக்குதல் நடத்துவதற்காக அணிகள் பிரிக்கப்பட்ட போது இவனை அந்த அணிகளோடு சேர்த்துக் கொள்ளவில்லை. அந்த அணிகளோடு தானும் போக வேண்டும் என்று எவ்வளவு பாடுபட்டு கேட்டான் என்றாலும் அந்த தாக்குதலுக்கு அனுமதிக்கப்படவில்லை. சரியான மனக்கவலையோடு இருந்தார். அதுக்கான சந்தர்ப்பம் மிக விரைவிலேயே கிடைத்தது. வேறு முயன்றில் தாக்குதல் தொடுக்க வேண்டியிருந்ததால் அவசரமாக கரும்புலிகள் அணி தயார்படுத்தப்பட்ட போது அந்த அணிகளோடு ஆதித்தனம் சேர்த்துக் கொள்ளப்பட்டான். அணிகள் புறப்படுவதற்கு தயாராக நின்றிருந்த உறுதிக்கணம் சிரித்து சிரித்து கையசைத்து எல்லோருக்கும் விடை கொடுத்துக் கொண்டிருந்தான். போகின்ற நேரம் இதைத்தான் சொல்லிவிட்டு போனான். அண்ணன் எங்களுக்கு போக சொல்லி விடை கொடுத்த நேரம் அண்ணன் முகம் வாடி போயிருந்துச்சு. நினைக்க இப்பவும் மனசுக்கு வேதனையா கிடக்கு. மிக விரைவில் அண்ணன் காலத்திலே தமிழில் மலரும். அதை பார்த்த அண்ணன் சிரிக்கதான் என்ற மனம் ஆறுதலை சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போனான். போனவர்கள் என்ன செய்து சொல்லுவார்கள் என்று காத்திருந்தவர்களுக்கு வந்த செய்தியோ இதயங்களுக்குள் இடியை செருகியது. வானம் தலையை தொட்டுவிட்டது போன்ற உணர்வு ஓயாத அலைகள் மூன்றிற்கு இந்த தேசம் கொடுத்த பெருவிலைகளுள் ஒன்றாய் ஆதித்தனும் போய்விட்டான். இன்றைக்கும் அவன் நினைவுகளை சுமந்தபடியே இந்த தேசம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றது. கரும்புலி மேதர் ஆதித்தனின் மாவீரமகுடம் கேள்வி.
கரும்புலி வீணை அவன் நரம்பெல்லாம் தலைவனின் ஆணை, தேசத்தின் புயலனும் வீரன் இசைச்சிட்டான் விடுதலை கானம். ஆதித்தன் கரும்புலி வீணை அவன் நரம்பெல்லாம் தலைவனின் ஆணை, தேசத்தின் புயலனும் வீரன் செய்திட்டான் விடுதலை கானம். முகாவிலில் கேட்ட வெடிச்சத்தம் மண்ணில் ஆதித்தன் இட்ட கடைசி முத்தம். முகாவிலில் கேட்ட வெடிச்சத்தம் மண்ணில் ஆதித்தன் இட்ட கடைசி முத்தம். ஆதித்தன் கரும்புலி வீணை, அவன் நரம்பெல்லாம் தலைவனின் ஆணை. வரலாற்றில் உயிர்த்து நிலையானான் ஆதித்தன் கரும்புலி வீணை, அவன் நரம்பெல்லாம் தலைவனின் ஆணை. கரும்புலி வீணை, அவன் நரம்பெல்லாம் தலைவனின் நான்